الحمد لله الحمد لله نحمده حمدا جميلا ونشكره شكرا جليلا والصلاة والسلام على سيد البشر وصاحب الفضل وخاتم النبيين وإمام المرسلين وحبيب رب العالمين أما بعد فيا عباد الله اتقوا الله العظيم قال الله تعالى في كلامه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى صدق وهم من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون صدق الله العظيم على وجه الله ذكر إلا دمت بعد إذن آجن الله ربنا في بحلني ثم الحمد لله அந்த அல்லாஹ்வின் உயரிய பேர்நாமத்தை கூறி என்னைய புதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். என் உயிரின மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, அன்னாரின் அடிச்சோடுகளை அனுபவம் சகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டாலுமே மகாபாக்கள் சாமி அவங்கள் சபாவும் சாவியங்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாம். எல்லோரும் நாள் இவ்வுலகம் வளர்ந்ததுக்கு பின்னால் மேலான ஜென்னத்தும் பிரதவும் சென்ற உயரிய சுவருக்கம் கூலியாக கிடைக்கட்டுமா என்று துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாம். அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகிலே நிகழக்கூடிய அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் ஒன்றாக இருக்கின்ற புனிதமான அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவர்களே, நல்லவர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சேவாதிகளே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமா? பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியிலே இருக்கின்ற போதும், உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடும் எங்களுடைய ஒவ்வொரு நாளை நகர்த்துமாறு முதலாவது உபன்யாசத்தை கொண்டும் எனக்கும் இதை கேட்கின்ற உங்களுக்கும் வசியத்து பண்ணிக்கொள்வது. எனவே அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து நாளைய வறுமையினால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் தூய்மையான முஸ்லீம்கள் மோமியங்கள் எல்லோரையும் அல்லாஹ் மேலான ஜன்னத்துல் பிரதவத்திலே ஒன்று சேர்த்து வைப்பானா? அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிகளே, அல்லாஹ் எங்களுக்கு புனிதமான மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தந்திருக்கிறார். இஸ்லாம் எப்படி புனிதமானதோ கண்ணியமானதோ பெருமதியானதோ அதே போல அதை ஏற்றிருக்கின்ற நானும் நீங்களும் பெருமதியானவர். அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனிலே இந்த பெருமதியை பல கோணங்களில் அல்லாஹ் வழங்கப்படுது. எனவே இஸ்லாம் எப்படி பெருமதியானதோ அதை ஏற்றிருக்கின்ற நான் நீங்கள் எப்படி பெருமதியானவர்களோ அதே போன்ற அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹ் நபிமார்கள் மூலமாக பல பிரதேசங்களில் பல நாடுகளில் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை நபிமார்கள் மூலமாக கொண்டு சென்ற ஹயாத்தாக்கினார். இருளிலே இருந்த அந்த பகுதிகளை ஒளிச்சமாக்கினார். நபிமார்கள் உற்று பெற்றதற்கு பின்னால் நபிமாருடைய வருகை இருந்ததற்கு பின்னால் இந்த ஒரு பாரிய ஒரு பொறுப்பை
மிக முக்கியமான இந்த பொறுப்பை அல்லாஹ் நபிமார்களுடைய அந்த பொறுப்பை உலமாக்களுடைய கரங்களிலே உலமாக்களுடைய பொறுப்பிலே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைத்தான் சொன்னார்கள், உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். நபிமார்கள் விட்டுச் சென்றது தீனார் திருகத்தையோ அல்ல, அவர்கள் விட்டுச் சென்றது வருவிக்கு அறிவித்தால் விட்டுச் சென்றார்கள். இந்த உலகத்தில் மனிதர் வாழக்கூடிய அந்த முறையை சொல்லித்தந்து விட்டு போனார்கள். பொருளாதாரங்களை சேமித்து வைத்து விட்டு தீனா திருடங்களை தந்து விட்டு போகவில்லை. மாறாக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவனுடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், எதை செய்தால் அல்லாஹ் சந்தோஷப்படுவார், எதை செய்தால் அல்லாஹ் கோபப்படுவார், எதை செய்தால் சோர்க்க போகலாம், எதை செய்தால் அதற்கு மாற்றமான நரகம் போக வேண்டி வரும் என்ற விடயங்களை எல்லாம் அந்த நபிமார்கள் சமூகத்துக்கு சொன்னார்கள் பார்வையில். எனவே நபிமார்கள் இல்லாத போது அல்லாஹ் இந்த பொறுப்பை இன்றைய உலகத்திலே உலமாக்களிடம் கொடுத்திருக்கிறார். உலமாக்கள் வெறுமதியானவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சுமந்தவர்கள், வெறுமதியானவர்கள். இஸ்லாம் எப்படி பெறுமதியோ, இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற நாம் எப்படி பெறுமதியோ, அந்த இஸ்லாத்தை உள்ளத்திலே சுமந்திருக்கின்ற கட்டிருக்கின்ற நெப்புடைய சத்தீருடைய அமீதாவுடைய இஸ்லாமிய அந்த வரலாறுகளை செய்திகளை படித்திருக்கின்ற அந்த அறிஞர்கள், உலமாக்கள், சஃபாக்கள் சிறந்தவர்கள், அன்பானவர்கள். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே பல குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மூலமாக அந்த அறிவை விளங்கப்படுத்தியிருக்கிறார். உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். خيركم من تعلم القران وعلمه உங்கள் சிறந்தவர் யார், குர்ஆனை தான் கற்றீர், அந்த குர்ஆனுடைய அறிவை என்னையும் உங்களையும் வழிகாட்டக்கூடிய, என்னையும் உங்களையும் நாளைய மறுமை நாளை தோற்கவாதியாக ஆக்க வேண்டும் என்ற உலகத்தில் எங்களுக்கு எல்லா துறைகளையும் இமாமாக இருக்கின்ற அந்த குர்ஆனை கற்று, அந்த குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர்கள் இவர்கள் தான் உங்களின் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். அத்தகைய சிறந்தவர்கள் பட்டியலிலே நபிமார்களுடைய வருகைக்கு பின்னால் உலமாக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு கணம் மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் அறிஞர் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிக்கொண்டார், சுஹதாக்களுடைய ரத்தத்தை, சுஹதாக்கள் எவ்வளவு பெறுவதையாக, சுஹதாக்களுடைய ரத்தத்தை உலமாக்களுடைய மையையில் நிறுத்தால், அதை ஒரு சராசியில வைத்து பார்த்தால், உலமாக்களுடைய மை இருக்குது அதுதான் கனமாக இருக்கும், பாரமாக இருக்கும் என்ற செய்தியை அந்த அறிஞர் சொல்லிக்காட்டுகிறார். அன்பான அல்லாஹ்வுக்கு நன்றி. அது மாத்திரமல்ல, இமாம் குஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், உலமாக்கள் இல்லை என்றால், மார்க்கத்தை படித்தவர்கள், குர்ஆனை ஹதீஸை படித்தவர்கள், நல்லதையும் கெட்டதையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் இல்லை என்றால், மனிதர்களுடைய வாழ்க்கை மிருகத்தை விடவும் கேவலமான ஒரு வாழ்க்கையாக அமைந்திருக்கும் என்று சொல்கிறார். அல்லாஹ் இன்னையும் உங்களை பாதுகாத்திருக்கிறார் மார்க்கத்தை சுமந்திருக்கின்ற அந்த உலமாக்கள் மூலமாக, நபிமார்கள் மூலமாக அன்றைய சமூகத்தை பாதுகாத்ததைப் போல இன்றைய சமூகத்தை அல்லாஹ் மார்க்கத்தை படித்திருக்கின்ற அறிஞர் மூலமாக பாதுகாத்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உலமாக்கள் இல்லாமல் நாம் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு அல்லாஹ் அறிஞர்களோடு எங்களுடைய வாழ்க்கையை பின்னி பிணைந்ததாக ஆகியிருக்கிறார். வீட்டிலே ஒரு குழந்தை கிடைக்கிறது, அன்பானவர்களே, அந்த குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை பெறுவதற்கு முன்னதாகவே குழந்தையை பேர் வைப்பதற்காக அந்த ஆளுமையை நாம் நாடுகிறோம். குழந்தை பிறந்ததற்கு பின்னால் பல பெயர்களை எழுதி கேட்கிறோம். பேர் வைப்பது இதனால் அரபு மொழியில் தான் பேர் வைக்கிறோம், வேறு மொழியில் பேர் வைப்பது கிடையாது. ஏ அந்த மலர் தரக்கூடிய கருத்தையும் சொல்லி எங்களுக்கு தருவார். அன்பானவர்களே, அது மாத்திரம் அல்ல, பெயர் வைத்து அந்த பிள்ளையுடைய அடுத்தடுத்த கட்ட விடயங்கள் எல்லாம் சொல்லியதற்கு பின்னால் அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்க வேண்டும், மார்க்கத்தை படித்து கொடுக்க வேண்டும், களிமாவை அந்த பிள்ளை அழகாக மொழிய வேண்டும், நாளைய வறுமையினால் அல்லாஹ் என்னையும் உங்களை களிமாவை கொண்டு கண்ணியப்படுத்த இருக்கிறார், களிமாவை கொண்டு ஜன்னத்துல் பிரதோஷத்தை கூலியாக தர இருக்கிறார். இந்த களிமாவை அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டும், மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். தொழுகின்ற முறை, ஒவ்வொருக்கின்ற சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு ஆலிவிடத்திலே அல்லது ஒரு நெப்பை இடத்திலே அல்லது ஒரு மௌளை இடத்திலே உங்களுடைய குழந்தையை ஒப்படைக்கிறோம். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வீட்டிலே ஒரு திருமணம் நடக்கிறது, அந்த திருமணத்துக்கு ஹலரத் ஃபுத்வா செய்யாமல், ஹலரத் அந்த நிக்காஹை நடத்தி வைக்காமல் அங்கே ஹலாலாக ஒன்று கூட முடியாது. வீட்டிலே ஒரு ஜனாதா ஒருவர் மௌத்தாகிவிட்டார், ஜனாதாவுடைய நான்கு கடந்தைகள் அந்த ஜனாதாவை குளிம்பாட்ட வேண்டும், கப்பல் செய்ய வேண்டும், தொழுவிக்க வேண்டும், நல்லடக்கம் செய்ய வேண்டும். இந்த சட்டங்களை யார் செய்வது, யாருக்கு இதை செய்து காட்டுவது, யார் இதை முன்னிட்டு நடத்துவது? அதற்கானவர்களுடைய உலமாக்கள், மார்க்கத்தை படித்தவர்கள் தான். ஒரு நோயாளியை வைத்தியசாலையை கொண்டு போகின்றோம், விபத்திலே சிக்கிய ஒருவரை வைத்தியசாலையை கொண்டு போகின்றோம், வைத்தியசாலையிலே சொல்லுகிறார்கள் இந்த மனிதனுடைய கால் அப்படியே துண்டிக்கப்படுகின்ற அளவு இருக்கிறது, எனவே காலை துண்டிக்க வேண்டும், காலை வெட்டி எடுக்க வேண்டும். அப்படி இல்லைந்தால் கிருமிகள் சென்று இந்த மனிதனுக்கு ஆபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டம் வருகிறது. இந்த கட்டத்திலே காலை வெட்டியதற்கு பின்னால் மனிதனுடைய உடம்பிலே ரூ இருக்கிறது. இந்த காலை வெட்டி வேறையாக எடுத்து விட்டோம், அந்த காலுக்குரிய சட்டம் என்ன? அது வைத்திய சொல்லித் தர மாட்டார், அதை கவனம் செய்வதா, அதை குழுப்பாற்றுவதா, இந்த காலை வைத்து தொழுவிப்பதா, இந்த சட்டத்தை யார் இடத்திலே படிப்பது? உலமாக்கள் தான் சொல்லித் தர வேண்டும். உலமாக்களை அழைத்தான் நாம் கேட்கிறோம். இன்றைய வாலிபர்கள் கவலையான ஒரு செய்தி என்னதான், திருமணம் அடிப்பதற்கு முன்னால் எந்த ஆயத்தமும் இல்லாமல் திருமணம் அளிக்கிறோம். ஆனா சாதாரணமாக 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் இந்த சாதாரண ஒரு பணத்தொகை அடைவதற்காக வல்லரசு நாடுகள், லண்டனாக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம், பெரும் பெரும் நாடுகளுக்கு, அமெரிக்காவில் இருக்கலாம், இந்த நாட்டுக்கு செல்வதற்காக வந்து அந்த நாட்டினுடைய பாசையை, அந்த நாட்டிலே நாம் வாழக்கூடிய முறையை, அந்த நாட்டிலே போய் அந்த ஒத்துழைத்திலே அல்லது அந்த இருக்கக்கூடிய மேனேஜரத்திலே சம்பளத்தை எப்படி கேட்பது, எனக்கு சம்பளத்தை கொஞ்சம் கூட்டித்தாங்கள் எப்படி கேட்கிறது, இதை படிக்கிறோம். அன்பானவர்களே, அழிந்து போற உலகத்துக்காக வேண்டி அதிகமாக கால நேரம் கொடுக்கிறோம். அழிவே முடிவே இல்லாத ஆந்திராவுடைய வாழ்க்கை, அதற்காக தியானம் செய்வது குறைவாக இருக்கிறோம். வரக்கூடிய ஒரு மனைவி, அந்த மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த பெண்ணோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த பெண் மூலமாக கிடைக்கின்ற குழந்தைகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசிக்க வேண்டும். மிருகங்களும் தேவைகளை பூர்த்தி செய்கின்றன, ஆசைகளை மிருகங்களும் பூர்த்தி செய்கின்றன, ஆனால் மனிதனும் பூர்த்தி செய்கிறான். ஆசைகள் முடிந்துவிட்டால், தேவைகள் பூர்த்தியாகிவிட்டால் போதாது, அதற்கு நன்மை கிடைக்கவில்லை. அது எங்கே நன்மை கிடைக்கப் போகிறது? குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பிரகாரம் இதை செய்தால்தான் நன்மை கிடைக்கும். மனைவிடத்திலே என்னுடைய தேவையை நிறைவேற்றப் போகிறோம், ஆசை மாத்திரம் நிறைவேறிவிட்டால் போதாது, அந்த ஆசையோடு சேர்த்து அது நன்மையாக ஆக வேண்டும் என்றால் அங்கே நடந்து கொள்ளக்கூடிய முறை இருக்கிறது. எப்படி குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும், எந்த துவாவை ஓத வேண்டும், அந்தானவர்களை இதை படிப்பதற்கு தான் அல்லாஹ் உலமாக்களை அறிஞர்களை தந்திருக்கிறார். அந்த வகையில் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதரசாவில் இருக்கின்ற உலமாக்களாக இருக்கலாம், அல்லது மத்திலே கல்வி செய்யக்கூடிய ஊழியர்களாக இருக்கலாம், அல்லது பொது வேலைகளில் ஈடுபடக்கூடிய எமது பாடசாலையை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியராக இருக்கலாம், பெரிய ஒரு சமூக பணியை செய்கிறார்கள். இன்னைக்கு பிள்ளைகள் பூதேவியாகக்கூடிய காலகட்டங்களே அந்த குழந்தைகளை ஸ்ரீதேவியா ஆக்கி தருகின்ற அந்த ஸ்ரீதேவிகளை நானும் நீங்களும் கவனிக்காமல் இருந்தால், அவருடைய துவாக்களை பெறாமல் இருந்தால், அதை விட துருப்பாக்கியம், அதை விட மிகப்பெரிய மதுவாக என்ன இருக்க முடியும்? மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்றவர்களுக்கு, அறிவை சுமந்தவர்களுக்கு துவா செய்கின்ற பழக்கத்தை பெருமானால் சொல்லலாம் வலியுறுத்தி கற்றுத் தந்தார்கள். அவர்களுக்கு சொல்லலாம் வலியுறுத்தி வாழ்கிறார்கள், அல்லாஹும் அல்லிம் முத்தஃபீ, اللهم فقهه في الدين وعلمه التأويل. يا الله ابن عباس رضي الله تعالى عنهما இவர்களுக்கு மார்க்கத்தில் ஃபிக்ஹில விளக்கத்தை கொடுப்பாயா, தஃசீருடைய குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுப்பாயா. தான் துஆ செய்து உலமாக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்றவர்களுக்கு துஆ செய்கின்ற பழக்கத்தை எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். அறிவை அதிகப்படுத்துவாயா, என்னுடைய அறிவை கூட்டுவாயா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுவா கண்ணியமானவர்கள், அறிவு என்பது மிக முக்கியமானது. இந்த உலகத்துல நாம பார்க்கிறோம் அறிவை சொல்வதை போல, காண்காப்பட் இல்லாத அனாதைகளை விட இன்றைய உலகத்தில் இருக்கிற அனாதைகள் ஒழுக்கமும் கல்வியும் கொடுக்கப்படாத அனாதைகள். ஒரு அறிஞர் சொல்லுகிறார், உண்மையான அனாதை எங்களுடைய பார்வையில சாய்காப்பன் இல்லாதவர்களை, தகப்பன் இல்லாதவர்களை நாங்கள் அனாதை என்று அறிஞர் சொல்கிறார். அனாதை என்பது அந்த அனாதையை விட இன்றைய உலகத்தில் உள்ள அனாதை தாய்தாப்பன் இருக்கிறார்கள், ஒழுக்கமும் கல்வியும் கற்றுக் கொடுக்கப்படாத, சொல்லிக் கொடுக்கப்படாத குழந்தைகள் தான் அனாதைகள். இன்றைய உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா, தாய்தாப்பன் இல்லாத அனாதைகளை விட அதிகமான அனாதைகள், ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்படாத அனாதை இருக்கிறார். ஒன்றை நான் நீங்கள் மனதில் ஆழமாக பண்ணியிருக்கிறேன், எங்களுடைய குழந்தையை நாங்கள் தண்டிக்க வேண்டிய இடத்திலே தண்டிக்கவில்லை என்றால், கண்டிக்க வேண்டிய இடத்திலே கண்டிக்கவில்லை என்றால், அந்த பிள்ளைகளை தூக்கிவிட வேண்டிய இடத்திலே தூக்கிவிடவில்லை என்றால், ஒரு காலம் என்னுடைய குழந்தையை நீதிமன்றம் தண்டிக்கும், ஒரு காலம் என்னுடைய குழந்தை யாரோ ஒருவர் பாதையிலே தண்டிப்பார், ஒரு காலம் என்னுடைய குழந்தையை நிர்வாகம் தண்டிக்கும். அந்த சந்தர்ப்பத்திலே கவலைப்பட்டு எந்த அர்த்தமும் கிடையாது. எனவே இணையமாக இரக்கமாக கேட்கின்றேன், உலமாக்களோட சுகபத்தை ஏற்படுத்துங்கள், அவர்களுக்கு அவன் துவாசியுங்கள். உங்களோட பொருளாதாரத்தில் பறக்கத்து தேவையா, முடியுமான அதியாக்கள் அவர்களுக்கு கொடுங்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியாக இருக்கு, பள்ளி ஊழியர்களை பொறுத்த வகையிலே மதரசா ஊழியர்கள் போது அதிகமாக கட்டப்படுகிறார். அதிலும் மஸ்ஜிதுடைய ஊழியர்கள் ஹாபிதா இருக்கலாம், அல்லது ஆலயமாக இருக்கலாம், இமாமத் செய்யக்கூடியவா இருக்கலாம், மாதினாக இருக்கலாம், அல்லது அந்த பள்ளியில செக்யூரிட்டி வேலை செய்யக்கூடியவா இருக்கலாம், பள்ளிகளை சுத்தம் பண்ணக்கூடியவா இருக்கலாம். அன்பானவர்களை அவர்கள் படக்கூடிய கஷ்டம் சாதாரணமான கஷ்டம் அல்ல, சின்னோருத்தியான அல்ல. உலமாக்களை பொறுத்த வகையிலே ஒரு ஹாபி ஒரு ஆயுமாக இருந்தால் கிட்டத்தட்ட 10 வருஷம் மதரசாவில் ஊதிருக்கும். ஓதக்கூடிய காலத்துல கூட்டி கழிவு பார்த்தா 10 வருஷத்துல 2 வருஷம் வீட்டோடு இருந்துக்க மாட்டார். லீவுகள் எல்லாம் வந்து பார்த்தா, நோம்பு லீவ் எல்லாம் சேர்த்துட்டு பார்த்தா 2 வருஷம் வீட்டில் இருந்துக்க மாட்டார். 8 வருஷம் பயணத்தில் ஓதி முடிஞ்சதுக்கு பின்னால ஊருக்கு வந்தா தாய் சாப்பிட கடமை இருக்கும், ஊர்ல கடமை இருக்கும், குடும்பத்துல கடமை இருக்கும், அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, திருமணம் முடிக்கணும், கண்ணியமான இதெல்லாம் விட்டுட்டு நினைச்சுவாரு. இன்னொரு இடத்துல ஒரு ஊரினுடைய அளவுக்காக, அந்த ஊருடைய பிள்ளையுடைய மார்க்கத்தின் வளர்ச்சிக்காக, மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டியதற்காக சிறிய ஒரு சம்பளத்தோடு ஏதோ ஒரு பள்ளியிலே குந்திக் கொண்டிருப்பார், ஏதோ ஒரு பள்ளியிலே சாதாரணமாக அவருடைய வாழ்க்கையை கழிந்து கொண்டிருக்கும். ஒரு மாதம் அவர் அங்கே இருக்கின்ற போது 26-27 நாள் பள்ளியில கடமை செஞ்சுட்டு 3 நாள்ல வீட்டுக்கு போனாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு, 3 நாள்ல வீட்டுக்கு போனா தன் மனைவிய பார்க்கவா, தன்னுடைய பிள்ளைய பார்க்கவா, தன்னுடைய தாயை பார்க்கவா, தன்னுடைய உறவை பார்க்கவா, ஜனாதா வீரர்கள் விழுந்திருந்தாங்க அந்த மாத கெப்பழுக்க அங்க போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவா. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசிச்சு பாரு, எவ்வளவு பெரிய விஷயம். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு ஒரு அலர்த்தை கொடுத்த வகையில கண்ணியமானவர்களை ஒரு மத்தியத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்திருப்பார். ஆனா அவரது உள்ளத்துல கவலை, மார்க்கத்தை படிச்சிருக்கிற நான் ஏன் பிள்ளைக்கு ஓதி கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே. எத்தனையோ பயன் செய்திருப்பார் தடத்திலிருந்து. தாய் சாப்பிட நிலம் உள்ள பாருங்க, தாய் சாப்பிட பாரத்துக்கு கீழே தான் சுவர்க்கம் இருக்குது. தாய் சாப்பிட அன்பு தான் அல்லாட அன்பு, தாய் சாப்பிட கோபம் தான் அல்லாட கோபம். என்ன இந்த இடத்துல எத்தனையோ பயானம் செஞ்சிருப்பான். அந்த பயானை கேட்டுட்டு தாய் சாப்பிடுக்கு அநியாயம் பண்ணக்கூடிய பிள்ளைகளும் கௌபா செய்து திரும்பி அந்த தாய் சாப்பிட மணியில வைத்த நிலைமையில எத்தனையோ பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான். தாய் தாப்பன மடியில வச்ச நிலைமையில தாய் தாப்பன் தெரியக்கூடிய கட்டம் எத்தனையோ பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறான். ஆனா அந்த பள்ளி அழுத்த புத்த வகையில அவருடைய பயானம் கேட்டு நாங்க எவ்வளவு மாற்றம். ஆனா அதற்கு ஒரு நாள் கவலைப்படுகிறார், என்னுடைய தாய் தாப்பனுக்கு எனக்கு எதுவும் செஞ்சு கூட பாக்கிய கிடைக்கலையே. ஏன் பிள்ளையோட கொஞ்சம் பேச கொஞ்சம் கை கிடைக்கலையே. என்னுடைய குடும்பத்தோட ஒரு பெருநாள் கொண்டாட ஒரு பெருநாளைக்கு அங்க இங்க பயணம் போய் வர பாக்கியம் கிடைக்கலையே. எங்களை ஊர்ல விடக்கூடிய முக்கியமான ஜனாதாக்கள்ல எடுத்து பங்கெடுத்துக் கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கலையே. கண்ணியமான ஒவ்வொரு நாளும் ஏக்கம் கவலை. ஊர்ல இருந்த இடத்துல விடவும் அதிகமான கால பயணங்கள்ல வெளியில அவருடைய காலத்தில் பெரிய தியாகத்தை செய்கிறார். இனி நண்பானவர்கள் இதை சொல்கிற அந்த காலகட்டத்தில் பொருளாதாரங்கள் ஒரு பாரிய வீழ்ச்சியில் போகிறது. பொருளாதார நெருக்கடியை மனதில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். எந்த அளவு நான் ஒரு பின்னால் கூலி வேலைக்கு போனா 2000 ரூபாய் 2500 ரூபாய் கூடி நான் 2500 ரூபாய் கொடுப்பார். இந்த 2000 ரூபாய் பணத்தை எடுத்து என்ன செய்ய, கூலி வேலைக்கு போற ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் மாதமுடைய கணக்கு பார்த்தா அவருக்கு 61000 ரூபாய் கிடையாது. அவருக்கு கிடைக்கிற 2000 ரூபாய் வைத்து கனியமானவர்களே ஒரு நாளைக்கு 2 கிலோ இறைச்சி வாங்கிடுமா? அந்த 2000 ரூபாய் வைத்து 1 கிலோ எங்கரோ அல்லது வேற மாப்பக்கெட்டு வாங்கிடுமா? 2000 ரூபாய்க்கு மேல 10 கிலோ அரிசி வாங்கிடுமா ஒரு நாள் கூலி சம்பளத்துக்கு? ஏதா கனியமானவர்களே, பள்ளி ஊழியரை பொறுத்த வகையில இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் விலைவாசிகள் கூடி போற காலகட்டங்கள் அன்பானவர்களே, அவருடைய சம்பள விஷயங்கள் இன்னும் நிறைய இடங்கள்ல அந்த சம்பள விஷயங்களை கவனம் இல்லாமல் இருக்கிறார். அன்றைக்கு 120 ரூபா 125 ரூபா பெட்ரோல், அன்றைக்கு எங்கர் மா 380 லட்சம், அன்றைக்குள்ள விலை மிக குறுகிய ஒரு விலை அரிசெல்லாம் 60 ரூபா 70 ரூபா, இன்றைக்குள்ள விலை 3 மடங்கு 450 ரூபா பெட்ரோல், அரிசி 300 350 ரூபா, எங்க 400 கிலோ 1000 ரூபாய்க்கு மேல. ஆனா சம்பளம் அதே சம்பளம். அன்னைக்கு அதுல தொழிலுக்கு வந்ததே 125 ரூபாய் பெட்ரோல்ல, இன்னைக்கு அதுல தொழிலுக்கு வாரது பைக்ல 3 மடங்கு கூடின பெட்ரோல்ல. அன்னைக்கு அதுல வீட்டுல காலையில டீ குடிச்சது 386 ரூபாய் எங்கர் பேக்கெட், இன்றைக்கு குடிக்கிறது 1000 ரூபாய்க்கு மேல உள்ள. அன்றைக்கு அதரத்தை வீட்டுல சமைச்சது 50 ரூபாய் 60 ரூபாய் அரிசி, இன்றைக்கு அதரத்தை வீட்டுல சமைக்கிறது 300 ரூபாய்க்கு மேல உள்ள அரிசி. அன்றைக்கு 25000 3000 ரூபாய் கொடுக்கிறோம், இன்றைக்கும் அதே கணக்கு நாங்க கொடுத்தா கண்ணியமானவர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு வேலை செய்யலாம். என்ன செய்யும் ஒண்ணுமே செஞ்சு கொள்ளல. எங்களை பிள்ளைகளை கேட்டே வீட்டுல நாங்க இருக்கிறதுக்கு அனுப்புவோம், பஸ்ஸுகள் அனுப்புவோம், இன்னொரு கிணத்தினால 2000 ரூபாய் 3000 ரூபாய் இன்னொரு தொகை எடுப்பாங்க. இன்னைக்கு 10000 ரூபாய்க்கு மேல மாதம் மாதம் கொடுக்கிறோம். சனி ஞாயிறு வருது, வேறையா போயா நீ வருது, எல்லாத்தையும் கழிச்சிட்டு அவருக்குள்ளேயோ ஒரு தொகையை கொடுக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே கூடுதலாக அவருடைய விடயங்களை கவனப்படும். எங்களால முடியமானதே பள்ளி நிர்வாகம் மூலமாக அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்தாலும் நிர்வாகங்கள் கவனித்து அவனுடைய சம்பளங்களை கொஞ்சம் அதிகமாக கூட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஏனென்ற அன்பானவர்களே, சில இடங்கள்ல ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பளத்தை கூட்டுறதுக்காக வேண்டி எத்தனை மசூரா எத்தனை மாதம், ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பளத்தை கூட்டுறதுக்கு எத்தனை மசூரா. கண்ணியமான அல்லாஹ்வின் நன்றியார்களே, கொண்ட நானும் நீங்களும் விளங்கணும். பொருளாதாரம் இருக்குதே, இந்த பொருளாதாரம் இருக்குதே இது சாதாரணமானதல்ல, ஒரு மனிதனை நாசத்துல போடக்கூடிய அறிவோட இந்த பொருளாதாரம் இருந்தால் அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை பாதுகாப்பான். அப்படி இல்லைன்னா எங்களை அல்லாஹ் உச்சக்கார மாற்றுவோம்னா உதவி இல்லாத பாதுகாப்பு. பொருளாதாரத்தை எங்களை தொழிலை பாதுகாக்க ஆக பெரிய பாதுகாப்பு இந்த உலகத்துல ஹதீஸ் சொல்ற பாதுகாப்பு ஜகாத்தும் சதகாவும். அதை விட மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. யாருடைய பொருளாதாரம் அதிகமாக இருக்குதோ அவங்க ஜகாத்து கொடுத்து பொருளாதாரம் சொந்தப்படுத்தும். அவங்க சின்ன எண்ணப்பட போட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கவர் கொடுக்கறதல்ல, அவங்க அது கொடுக்கறதா வேறு சதப்பா, ஆனா இவர் ஜகாத்து கொடுக்கணும். அப்படி எண்ணப்பட போட்டு கொடுத்து அவர் ஜகாத்து என்ற கடமை அவரை விட்டு போவார். மில்லியனா இருக்கிறாரு, அவர் சதத்தா கொடுக்கிற இல்ல, அவர் சதத்தா வேறையா கொடுக்க எக்ஸ்ட்ரா அது, ஆனா அவருடைய கடமை, அவர் மீது உள்ள பொறுப்பு, அவருக்கு வாஜிபானது அந்த ஜக்காத்து கொடுக்கும். அப்படி இல்லடா அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை ஒரு பரம்பரையோடு அழிச்சிடுவார். தந்த தெரிஞ்ச தொழில் மகனே கிடைக்காது, மகன் பிச்சவா நவுபில்லா பண்ண. இன்னைக்கு நிறைய இடத்துல பார்க்கணுமா இல்லையா, நல்லா சாத்து ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பிக்கோடைய சட்டத்தை சொல்லுகின்றார். யாராவது ஒரு மனிதர் ஜக்காத்து கொடுக்காம மௌத்தா போனால், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள்ல ஒன்று ஜக்காத்து கொடுக்காமல் மௌத்தானால், ஒரு செல்வந்தர் அந்த மனிதர் மௌத்தானது முதலாவது அவருடைய பங்குகளை அவருடைய அந்த சொத்துக்களை பங்கு வைக்க முன்னால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமை எத்தனை அவரிடம் ஜக்காத்து கொடுக்கிற இல்லையோ அதுக்குரிய கணக்கை பார்த்து கொடுக்க வேண்டும் என ஒரு சட்டத்தை ஒரு பெக்கூடிய மசாலையை பேசுகிறார். அன்பானவர்கள் எதை சொல்கிறேன் என்றால், அந்த அளவு பெருமதியான ஒரு கடமை தான் சதக்கா. அந்த சதக்கா எல்லா விடயங்களையும் கைராக நாங்கள் சதக்கா கொடுக்கிறோம். படிக்க போகிறவுக்குள்ள படிக்க போகும்போது சதக்கா கொடுத்து போகுது, அல்லாஹ் நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க. தொழிலுக்கு போகும்போது சதக்கா கொடுத்துட்டு போறோம், அல்லாஹ் தொழில பெரிய ஒரு பறக்கத்தை தாரா. பயணம் போறோம், அல்லாஹ் பயணங்கள் ஆபத்திற்கு பாதுகாக்கிறார். இவரு போன பக்கத்துல எத்தனைய பேர் மௌத்து, ஆனா இவருக்கு ஒரு காயமும் இல்லை. கிட்டத்தட்ட நெருக்கமான முக்கியமான ஒரு ஆளி, நான் அவன் தம்பி ஒரு பயணம் போனாங்க, ஒரு கார்ல ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு குட்டிக்கார நம்ம அடிச்சு ரெண்டு ரவுண்ட் சுத்தி அவங்க போன வாகனம் விழுந்துச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு போறதான் தூரத்திலிருந்து வந்து அவங்க பார்க்க வந்தாங்க. வந்ததுக்கு பின்னால் அவங்க இந்த காயமே எழுப்பி பார்க்கிறாங்க. மாணவர்களே, நீங்க ஆக்சிடென்ட் பார்க்க வந்தாங்களான்னு கேட்கிறாங்க. ஆனா வாகனத்துல போனவும் அவங்கதான் எல்லாம் பாதுகாக்கலாம். பெற்றுக்கொள்வோம். நீங்க உங்களோட தர்மங்கள்ல உங்களோட சதக்காக்கள் ஒரு பகுதியை நீங்க பொது வேலை எழுப்பப்படக்கூடியவங்க, மஸ்ஜிதுடைய ஊழியர்கள், மதரசாவுடைய உஸ்தாதுமார்கள், அல்லது பொது வேலை ஈடுபடக்கூடியவங்க வறுமையான கட்டங்கள்ல வாழ கொடுக்கும் போது கண்ணியமானவருடைய துவா இருக்குதே, நிறைய வருதுவா உங்களோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். வீட்டுக்கு வர பிச்சைக்கார யாரை விரட்டக்கூடாது, அவங்க நன்மாராயத்தை சுமந்து வரக்கூடியவர்கள். உங்கள்கிட்ட இல்லையா ஒன்பொருவர் சிரிச்சு இன்னொரு நேரம் வாங்கி மனதால அவர்களை சிரிப்பாக ஆக்கி அனுப்பி வைக்க, மனதை உடைச்சாதீங்க. கதவை மூட்டி கொள்ளாதீங்க, கதவை மூடி இந்த நேரமா வாரீங்கன்னு சொல்லி நீங்க மனதை உடைச்சு கொள்ள, அவர்கள் அல்லாஹ் மலக்குமா ரூபத்தில் எங்களுக்கு வரக்கத்துக்காக அனுப்புறான். அந்த முகாமில் வரக்கூடிய யாசகம் கேட்கக்கூடியவர்கள் சில வேலைகளை கொண்டு வரக்கூடிய நன்மா நாயக சில செய்திகளை நீங்கள் தட்டிவிடாதீர்கள். சில வேலைகளை அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கு. எனவே யாசகம் கேட்கத்தான் வேண்டும் என்று சொல்ல வரவில்லை. எதை சொல்ல வேண்டாம், சில வேலை அதனூடாக அல்லாஹ் எங்களுக்கு சில நலவுகளை தரலாம். அதனால கண்ணியமானவர்களே, சதக்காவுடைய அமல் பெருமதியான அந்த அமல்ல மிக முக்கியமாக ஒரு அகலத்து ஒரு அச்சம் 5 வருஷம் அல்லது 10 வருஷம் கூட பள்ளியில இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்களோட வீட்டுக்கு வராம அவர் இருக்குமா, ஏதோ ஒரு வகையில வந்திருப்பார், எங்களோட பிள்ளைக்கு பேர் வச்சு வந்திருப்பார், அல்லது எங்க மகளுக்கு திருமணம் முடிச்சு வச்சு வந்திருப்பார், அல்லது எங்க பிள்ளைக்கு ஓதி கொடுக்க வந்திருப்பான், அல்லது யாராவது நோய் நோயாளிய பார்க்க வந்திருப்பார். கண்ணியமானவர்களே, எனவே நாங்க அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், அவரது மனதில் ஆடுற வகையில என்னால என்ன அவருக்கு போயிருக்குது, எங்களுக்காக, எங்க குழந்தைக்காக, எந்த ஊருக்காக, எந்த மஸ்ஜிதுக்காக தன்னையே அர்ப்பணித்திருக்கிறார். தன்னுடைய தாய் தகப்பனையும் மறந்து, தன்னுடைய குழந்தைகளையும் மறந்து, பார்க்கத்தின மனைவியையும் கண்ணியமானவர்களே, மாதத்துல 3 நாள் 4 நாள் தான் மனைவியை பார்க்க போறார், பள்ளியில் இருக்கிறார். நான் அவருக்கு அவன் என்ன செய்ய, அவளுடைய மனதை சந்தோஷப்படுத்திக்கோமா இல்லையா? எனவே மிக பாரிய ஒரு பொறுப்பு எனக்கும் உங்களுக்கும் இருக்கு. சில அமல்கள் விடுபட்டா பெருசா கவலை வரும், ஆனா சதக்காவுடைய அமல் இருக்கிறேன், இது விடுபட்டா பெரிய ஒரு கவலை வரும். சக்கராத்துல இருந்தே கவலை ஸ்டார்ட் ஆகும், உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்திலிருந்தே கவலை ஸ்டார்ட் ஆகும்.
உங்கள்ட்ட இருக்கிறே அதை கொடுத்து நீங்க கொடுத்து கொள்ளுங்க. உங்களுக்கு மௌத்து வாரத்துக்கு முன்னால கொடுத்து மகிழ்ந்து நல்ல முறையில இருந்து கொள்ளுங்க. விஷயத்தை குர்ஆன்ல விளங்கப்படுத்தி சொல்றான். ஆனா ஒரு மனிதன் கொடுக்காம வாழ்றான், அவன கையால கொடுப்பதே இல்ல, யாரும் கேட்டு வந்தா கொடுக்கறே இல்ல. ஆனா இப்படியான நிலையில ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு சக்கராத்துடைய சந்தர்ப்பத்துல தொண்ட குளில உயிர் அல்லாஹ் எண்ணி கொடுத்த மூச்சுகள் முடிஞ்சு, அல்லாஹ் அந்த உலகத்துல வாழ்வதற்கு போட்ட விதுக்கு முடிஞ்சு, வெளிநாட்டிலையும் இல்ல, ரிதுக்கு உள்நாட்டிலையும் இல்ல, தந்த ஊர்லயும் இல்ல, தன்னுடைய மனைவியால் ஆக்குகின்ற சாப்பாடு அந்த ரிதுக்கு கூட இல்ல. இந்த உலகத்துல எல்லாம் போட்ட ரிதுக்கு முடிஞ்சு விட்டது. இந்த சந்தர்ப்பத்துல ஆயுப்பிட்ட கேப்பாண்டாரியா, அல்லாஹ் என்ன கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்பு, திருப்பி அனுப்பினா செய்யற அமல் என்ன தெரியுமா? கொடுக்கிறார், இருக்கிறத கொடுத்துடுவாரு, மற்றவர்களை சந்தோஷப்படுத்திடுவாரு, ஏழை எளிய மக்கள் கண்ணீரை கொடுத்துடுவாரு. கண்ணியமானவர்களை இப்படியான ஒரு நிலைமையில் அந்த மனிதன் அவகாசம் கேட்பான். சதத்தா கொடுத்து நல்லோடைய பட்டியல சேர்த்துவாரு, கொஞ்சம் நேரம் திருப்பி அனுப்பியாள்னு அல்லாஹ் அவகாசம் கேட்பான். அல்லாஹ் தெரியுமே, அல்லாஹ் அடியார்களே, அல்லாஹ் என்னுடைய எஜமானனே, நன்றி கற்ற மனிதன் என்பதை அல்லாஹ் விளங்கி வைத்திருக்கிறான். அல்லாதவர்கள் யாரையும் அல்லாஹ் திருப்பி அனுப்ப மாட்டான். இப்படி அவருடைய உயிர் போகும், உயிர் போனா மறுபடியும் கவலை. மாவனா அண்ணி மாலியா ஹலக அண்ணி சுல்தானியா, மறுபடியும் கவலைப்படுவார். ஏன செல்வம் எனக்கு பயதர இல்லையே, கண்ணுக்குரிய உரிமை இல்ல, மனைவிக்குரிய உரிமை இல்ல, இரவு வளர்க்காது பகல் வளர்க்காது, தூக்கமே இல்ல, உடம்புக்குரிய உரிமை இல்ல, இரவு பகலா கஷ்டப்பட்டு தேடின பணம் எனக்கு பிரயோஜனம் தர இல்லையே, மறுமையில கவலைப்படுவோம். சுவர்க்க போனாலும் கவலை அதிகம் கொடுத்திருக்க கூடாதா? நரகம் போனாலும் கவலைப்படுவான், நான் நரகத்தில் இருப்பதற்கு காரணம் தர்மம் கொடுக்க இல்லையே, உணவு கொடுக்க இல்லையே என்று கவலைப்படுவான். எனவே கண்ணியமானவர்களை இருக்கும் போது மற்றவர்களை கொடுத்து மகிழ்ச்சி. நாங்க யாரும் சேமிச்சு போட்டு வரையில, நாங்க அனுபவிப்பதெல்லாம் பிறர் எங்களுக்கு தந்தது, எங்களுடைய பிறப்பு எங்களுக்கு பிறரால் கொடுக்கப்பட்டது, எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் பிறரால் வைக்கப்பட்டது, நாங்க அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சொத்தும் செல்வமும் பிறரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. கண்ணியமானவர்கள் எங்களுக்கு வருகின்ற பட்டம் பதவி அந்தஸ்து எல்லாம் பிறரால் கொடுக்கப்பட்டது. தருவார்கள் பறிப்பார்கள், ஆட்சியாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அல்லது பொறுப்புகளா நிர்வாக பொறுப்புகளா இருக்கலாம், அல்லது ஆட்சியாக இருக்கலாம், அல்லது சொத்துக்களுடைய பொறுப்பாக இருக்கலாம், தருவார்கள் பறிப்பார்கள். எனவே இதெல்லாம் பிறரால் கொடுக்கப்பட்டது. நாங்கள் மௌத்தா போனால் நான்கு கடமைகளையும் பிறர் தான் எங்களுக்கு செய்து விடுவார்கள். எங்களை குளிப்பாட்டுவார்கள், கபல் செய்வார்கள், துளிப்பார்கள், நல்லடக்கம் பண்ணுவார்கள். நாங்க சொல்லுவோம், என்னுடைய ஜனாதாவை என்னுடைய பேரன் தான் துளிக்கோணும், என்னுடைய ஜனாதாவை என்னுடைய மகன் தான் குளிப்பாட்டோணும், என்னுடைய ஜனாதாவை என்னுடைய பிள்ளைகள் தான் தோல்ல சுமந்துட்டு போகணும்னு நாங்க சொல்லுவோம். பருத்தி பா அல்லாஹ் அனுப்பி பருத்தி கொடைஞ்சி இந்த உலகத்துல மூத்தாடுவான், நான் இருக்க தம்பி மூத்தாடுவான், தாத்தா இருக்க தங்கச்சி போயிடுவான், வாப்பா உமா இருக்க புள்ள போயிடுவான். அண்ணாதவர்களே, இப்படித்தான் உலக நிலைமை. நேற்று ஒரு அந்நிய புள்ள திடீர் மௌத்து, திடீரென்று மரணமானது. எப்படின்னா, ஆடு கட்ட தாய் வந்திருக்கிறான், தாய் அந்த பிள்ளை அப்படியே ஒரு புள்ளியோடு பக்கத்துல ஒரு திடீங்க பிள்ளை, நான் இந்த ஆட்டை கட்டிட்டு வாரேன். கொஞ்சம் தூரத்துக்கு போய் அந்த ஆட்டை அப்படியே கட்டிட்டு பக்கத்துல வந்து பார்த்தா பிள்ளை கீழே இறங்கி அப்படியே அதை குளிக்க ஒன்பது பத்தடி சாதாரண ஒரு தண்ணி உள்ள ஒரு குழி. பிள்ளையுடைய பாட்டம் எதுக்குது? தாய் முயற்சி பண்ணினா கிடைக்கல. ஒரு பயணத்துக்கு பின்னால அந்த பிள்ளைய எடுத்து வாகனங்களை தேடினா அந்த ரோட்ல வாகனம் கிடைக்கல. எங்கேயோ தகப்பன ஓடி வந்துட்டாரு, தந்தை வீர குழந்தை இல்லையா, பொறுக்கேலாது. பைக்ல வச்சு பிள்ளை அப்படியே பக்கத்துல ஒரு ஸ்பீட் கொண்டு போனா போறது கடையில அந்த பிள்ளைல உயிர் பிரிச்சு. எதை சொல்லுங்க கண்ணியமானவர்கள், இப்படித்தான் தருத்திபா வருவார்கள், தருத்தி முடிஞ்சு போயிடுவார். எனவே அல்லாஹ் எங்களுக்கு பிறரால் கொடுத்தவைகளை மற்றவர்கள் கொடுத்து மகிழ வைப்போம், மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவோம், மற்றவருடைய கண்ணீர்களை துடைப்போம். எங்களை எல்லாம் செல்வந்தராக ஆக்கியிருக்கிறானா? ஏழைகளுடைய பணத்தையும் சேர்த்துத்தான் அல்லா எங்களை கையில் வந்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, அதில் குறிப்பாக உலமாக்கூடிய விடயங்கள் அதிகமாக அவனை மனதை சந்தோஷப்படுத்து, அவனோட தேவைகளை கேட்டறியுங்கள். அவர் பிச்சைக்காரர்களை பார்ப்பதற்கு அழகான தோட்டத்தோடு சுத்தமாக அழகாக இருக்கிறார்கள், ஆனால் எவ்வளவு தேவையோடு இருக்கிறார்கள். பள்ளி வேலை கேட்கிற மாதிரி நிறைய கஷ்டப்படுகிறார்கள். சென்ற நோம்புக்கு குழம்புக்கு பயானுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு பள்ளியில தங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. கண்ணியமானவர்களே, அந்த மாதிரி என்ன சொன்னாரு, அதற்கு நீங்க பயானை சொல்லுவீங்க என்பதற்காக அவர் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். ஒரு நாள் இரவுல படுத்துக் கொண்டிருக்கிறோம், அதுல 12:30 போல மழை பெய்யுது. வெளியே வந்து பார்த்தா கொழும்புல எங்கட பகுதி வெள்ளம் பிடிச்சு செல்லக்கூடிய பகுதி, தாழ்ந்த ஒரு பகுதி. மழை பெய்ஞ்சு அவசரமா தான் தண்ணியால பள்ளியிலிருந்து அப்படியே கிட்டத்தட்ட ஒரு அடிதான் அப்படியே பணிய வச்சிருக்கக்கூடிய அந்த பூமி, திடீர்னு பெரும் மழை பெஞ்சு தண்ணியில் அங்கங்களை தண்ணியில் அப்படியே இங்க வந்து பள்ளி உள்ளக்க வரக்கூடிய அளவுக்கு தண்ணி வந்துச்சு. இரண்டு கோணிய இரண்டு ஷாக் எடுத்து அதுக்கு மண்ணை போட்டு அப்படியே நான் 2-3 அவர் அப்படியே அமர்த்திட்டு இருந்தேன். அதுல அதுக்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிச்சு, ஏதோ கொஞ்சம் கூட்டி வெளியே எடுக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி நான் எடுத்துட்டேன். மழை அப்படியே வெள்ளம் குறைஞ்சதுக்கு பின்னால கொஞ்சம் தூங்கி சுபோ கிளம்பினேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொன்னார், அதாவது இன்னொரு நாள் சில மாதங்களுக்கு பின்னால் இரவுல நான் தூங்கினேன். 11 பள்ளிய மொப்பெல்லாம் பண்ணிச்சு, வேலையெல்லாம் செஞ்சுட்டு தூங்க கொள்ள 11:00. அதுக்கு பின்னால இரவுல திடீர் ஒரு பெரிய மழை பெய்ஞ்சு, எனக்கு தெரியல. கொஞ்சம் அசந்து பார்க்க மழை பெய்து வெளியே வந்து பார்த்தா பள்ளியெல்லாம் நனைஞ்சு தண்ணி உள்ள வந்து பல ரூபாய்களை நிர்வாகம் செலவழிச்சாங்க, சில காபட்டுகளை பாவிச்சாங்க, சில காபட்டுகளை வீசினாங்க. கண்ணியமான இதை ஏன் சொல்வேண்டா, அது அந்த மாதிரியினுடைய வேலை அல்ல. எனவே நாங்கள் அவங்க செல்லக்கூடிய கஷ்டப்படக்கூடிய 1-2 வேலையில ஏராளமான வேலைகள் அவர் செய்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு உள்ளது 1-2 வேலை தான் வழங்கும் மன்மாணவர்களே, நிறைய வேலைகளை சமூகத்துக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். சில இடங்களை பார்க்கிறோம் பள்ளி அதற்கு மாறி நிர்வாகத்துடைய வேலைகளை அவர் செய்கிறார். எனவே மன்மாணவர்களை அவங்க இலக்கமாக அன்பாக நடந்து கொள்வோம். அவங்க எல்லா விவகாரங்களையும் அவங்களே ஒரு பங்குதாரராக எடுத்துக் கொள்வோம். தொழிற்சுறவுகளிலே ஒரு பகுதியை அவங்களுக்கு மாதா மாதம் ஒதுக்கி கொடுப்போம். நிச்சயமாக அது வீணாமாது. அவனோட தர்மத்தை கொடுங்க, நிச்சயமா அவனோட பொருளாதாரம் பாதுகாக்கப்படும். அவருடைய சாஜத்தில் அவங்களோட பொருளாதாரத்தை துவா செய்வான். அவனை பிள்ளைய ஓத விடுறீங்களா, படிக்க விடுறீங்களா, அவருக்கு ஒரு தர்மத்தை கொடுத்துட்டு போங்க. கண்ணியமானவர்கள், அவனை பிள்ளை படிச்சு முடியும் வரைக்கும் அவருடைய துவா அவனுக்கு இருக்குது, அவனோட தொழில்துறைக்கு இருக்குது, அல்ல பாதுகாப்பான். எனவே அன்பானவர்களே, எங்களோட பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டுமா? எங்களோட பொருளாதாரம் பரம்பரைக்கு போய் சேர வேண்டுமா? எங்களோட பொருளாதாரத்தை அல்லாவை சந்தோஷப்படுத்த வேண்டுமா? எங்களோட பொருளாதாரம் நாளைய வரவில்லை, எங்களுடைய மீதான கோர வேண்டுமா? எங்களுடைய பொருளாதாரம் ஆயிரக்கணக்கான மக்களுடைய துவாவுக்குரிய காரணமாக மாற வேண்டுமா? கண்ணியமானவர்களே, எங்களுடைய தாய் தாப்படுக்கு சுவர்க்கத்திலே பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்க வேண்டுமா? சதக்காவுடைய அமல் இதுல ஈடுபடும். நிச்சயமாக எங்களோட பொருளாதாரத்தை வீராக்க மாட்டோம். ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு பொதுவாக நிறைவேற்றப்படுவது அபூஹுரைராவுடைய பொக்கிஷம், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வம், அதன் மூலமாக தர்மம் கொடுக்க இல்லை, ஜகாத்து கொடுக்க இல்லைன்றா அந்த செல்வத்தை அல்லாஹ் நாளைய கியாமத்துடைய நாளையில விஷமுள்ள பாம்பாக மாற்றுவார். விஷமுள்ள பாம்பாக மாற்றி அந்த பொருளாதாரம் இவர் வேர்வை செஞ்சு கஷ்டப்பட்டு கண்ணுக்குரிய உரிமை இல்லாம இரவு பகல் விளங்காம கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த பொருளாதாரம் இவருக்கு எதிராக பாம்பாக நச்சு பாம்பாக மாற்றி அந்த பொருளாதாரம் இவரோடு பேசும். அன கண்சுக்க அனமாடுக்க நான் தான் உன்னுடைய பொக்கிஷம், ஏழை எளிய மக்களை வாழ வைக்காத சொத்து நான் தான், மற்றவருடைய கண்ணீரை குறைக்காத சொத்து நான் தான், கஷ்டதாருடைய கஷ்டத்தை போக்காத சொத்து நான் தான் என்று சொல்லி அந்த பாம்பு அவன் அப்படியே மூடிக்கொள்ளும், அவன் அப்படியே சுத்தி கொள்ளும். அன்பானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்க கஷ்டப்பட்ட சொத்து அது எங்களுக்கு கிடைக்காம போக வேண்டும் என்றா நாங்க தர்மம் கொடுக்காம இருக்கோம், சதக்கா கொடுக்காம இருந்தா நிச்சயமாக மறுமையில் அது பாம்பாக மாற்றப்படும். எனவே அல்லாஹ் தந்திருக்கிறான், அல்லாஹ் தந்த செல்வம் அல்லாஹ் நினைச்ச நேரம் எடுப்பான், சில வேளை இங்க தந்துச்சு மறுமையில் எடுத்துருவான். எனவே இங்க அல்லாஹ் தந்த செல்வத்தை அல்லாஹ் தந்ததை போல நாங்க மத்தவங்க கொடுத்தோம்னா மறுமையிலையும் அல்லாஹ் அந்த செல்வத்தின் மூலமாக நிறைய நலவுகளை தருவான். எனவே அன்பானவர்களே, இந்த பொருளாதார ரீதியாக மற்றவங்க சந்தோஷப்படுத்துவோம். உலமாக்களுடைய விடைய மாத்திரமல்ல, எங்க குடும்பத்துல கஷ்டம் அரைப்பாரு, நானா நல்லா இருப்பார், தம்பி கஷ்டமா இருப்பார், தம்பி நல்லா இருப்பார், நானா கஷ்டமா இருப்பார், உங்களால முடியுமான உதவிகளை செய்வோம். இன்னைக்கு சிலர் சமூக வேலை செய்வார், நானா கஷ்டத்துல இருப்பார், தன்னை உமா மிச்சம் கஷ்டத்துல இருப்பார், உமா ஒரு உடுப்புவாகவும் கொடுக்க மாட்டார், ஆனா சமூக வேலை பெரிய ஈடுபாடு இருப்பார். அன்பானவர்களே, அதை விட மிக முக்கியமானது இந்த குடும்ப உறவுடைய விஷயங்கள், உலமாக்கூடிய விஷயங்கள். கண்ணியமான இந்த விடயங்களை கூடுதலாக கவனம் செலுத்துங்க. அல்லாஹ் எங்களை வாழ்க்கையில வரக்கட்டியப்படுத்துவார். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தஆலா எப்போதும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போதும் உலமாக்களுடைய சோபத்தூர், உலமாக்களுடைய தியாரம், உலமாக்களை சந்திப்பது ஒரு இபாதம், உலமாக்களோடு நட்பு வைப்பது ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் எங்களை கபூல் செய்து கொள்வானா. யா அல்லாஹ், எங்களை குழந்தைகளை நீ பாதுகாத்து தருவாயா. யா அல்லாஹ், சுவர்க்கத்திலே கிரீடத்தை அனுபவிக்கக்கூடிய, கிரீடத்தை அணியவிக்கக்கூடிய குழந்தைகளாக குழந்தைகளை எங்களுக்கு ஆக்கி தருவாயா. யா அல்லாஹ், உலமாக்களோடு சுகத்தை ஏற்படுத்தி அவருடைய துவாவை பெற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயா. யா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல முடிவை தந்துருவாயா. சக்கராத்திலே தடுமாற்றம் இல்லாமல் கழிவா மொழியக்கூடிய பாக்கத்து தருவாயா. யா அல்லாஹ், நாளை மறுமை நாளை நல்லோர்கள் வெற்றிமைகளை பிரித்து விடாத யா அல்லாஹ், நாளை மறுமை நாள் நல்லோர்களை எங்களை சேர்த்து வைத்த யா அல்லாஹ், நீர்மிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியாவா. நாளை மறுமை நாள ஜென்மத்து பிரதோஷ தங்குமிடமாக தந்துவிடியாலும், நாளை மறுமை நாள உயரிய அந்தஸ்தை எங்களுக்கு தந்துவிடியாலும், யார் யாருடைய பெற்றோர்களை விட்டு புரிந்து கபிரால் இருக்கிறார்களோ அந்த பெற்றோருக்கு நீ சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துடியாலும், இந்த துவாவிலே எங்களை விட்டு புரிந்த எல்லா பெற்றோருக்கு கபிர நிம்மதியை கொடுத்துடியாலும், இந்த துவாவுக்கு ஆணி செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவருடைய கபிரிலே வெளிச்சத்தை கொடுத்துடியாலும், விசாலமாக கபர் ஆதி கொடுத்துடியாலும், யார் யாருடைய பெற்றோர் ஹயாத்து இருக்கிறார்களோ அவருடைய அன்பை பெறக்கூடிய நல்ல குழந்தைகளாக அந்த குழந்தைகள் ஆக்கி கொடுத்துடியாலும், யா அல்லாஹ், எங்களை உடம்புல ஆரோக்கியம் தந்து விடியாலும், சமூக சேவையில் ஈடுபாட தந்து விடியாலும், மற்றவருடைய துவாக்குழு வாழக்கூடியவர் ஆக்கிறியாலும், எங்களோட பொருளாதாரங்களை பாதுகாத்து தந்துடியாலும், எங்களோட குழந்தைகளை பாதுகாத்து தந்துடியாலும், எங்க பெண்மணிகள் எங்களோட பெண் குழந்தைகளுடைய கற்புகள் ஆண்களுடைய எல்லா உடைகளையும் பாதுகாத்து தந்துடியாலும், இந்த ஊர்ல பறக்கத்தை ஏற்படுத்தியாலும், இந்த ஊரை நிர்வாகம் செஞ்ச முன்னாள் நிர்வாகிகளை கபு செஞ்சு போயாலும், அந்த நிர்வாகி கபுராளிகாரி அவருடைய கபர்களை சுவர்க்கத்தை பூஞ்சொலி ஆக்குவியாலும், இந்த இடத்துல எப்படியான ஒரு பள்ளி வருவதற்கு அவனை கஷ்டப்பட்டவர்கள் காணி பூமியை வக்கம் செய்தவர்கள் அவருடைய கபர்களை பிரகாசமான கபர் ஆக்கி வையாலாம், அவர்கள் செய்த அந்த சீதேவி தடுத்தால் இன்று நாங்கள் இவ்வளவு பேர் தொடர்புறோம் யாரலாம். எனவே அவர்களை நல்லவர்களாக நீ கபூர்வி கபர்களை ஆக்கி வைப்பாயாக, இப்போது நிர்வாகம் செய்யக்கூடியவர்களை கபூசி கொள்வாயாக, அவர்கள் உலமாக்க இரக்கமாக அன்பாக நடக்கக்கூடியவர்கள் ஆக்கிடுவாயாக, இந்த துவாவை தனிப்பில் திருப்பி கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் வா.